செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலைப்பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள், சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். இதற்கு உலகம் என்னன்னா, அரசனானவன் தன்னை சூழ உள்ள அறிவாற்றலில் சிறந்த அமைச்சர்களை தன் கண் கொண்டு தன் ஆட்சியை நடத்த வேண்டி வருவதால் தனக்குரிய அமைச்சர்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து தனக்கு உற்ற துணையாக அவர்களை கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் இன்னும் ஒரு குறள், இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகமையவர். குற்றம் கண்டு கடிந்து உரைக்கும் தகுதி படைத்த அறிவுடைய பெரியோர்களை தனக்கு துணையாக கொண்டு வாழ்வானை கெடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் எவரும் இருக்க முடியாது என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல். 1979 ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் என்ற படத்தில் இருந்து குறிஞ்சி மலரின் வழிந்த ரசத்தை என்ற பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் வாணி ஜெயராம் அம்மா அவர்களும். படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள். இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் சின்னி ஜெயந்த். இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய காமெடியன் சின்னி ஜெயந்த் கிடையாது, சின்னி சம்பத் என்ற புகழ்பெற்ற நடன ஆசிரியரின் மகன் இவர் சின்னி ஜெயந்த். இந்த படத்தில் வரக்கூடிய இசை மேனாட்டு இசையை அடிப்படையாக இருந்துக்கும். அதுக்கிடையில் நம்ம நாட்டு இசையையும் இளையராஜா அவ்வளோ அழகாக கோர்த்து விட்டுருப்பார். ஒரு சில இடங்களில் அருமையான வீணை இசை வரும், அதை வாசித்தது வீணை காயத்ரி அவர்கள். ஒரு பேட்டியில் அவங்க இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. 80களில் இலங்கை வானொலி கேட்டவங்களுக்கு தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இலங்கை வானொலியில் இந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டதை நினைவு கூறலாம். இந்த பாடல் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் கேட்கலாம், ஆனால் படமாக்கிய விதம் அவ்வளவு அற்புதமாக இருக்காது. உங்களுக்காக இன்று அருமையான குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை கேட்டு ரசியுங்கள்.
குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, ஊவிதழ் மூடியதென்ன, என் மனம் வாடியதென்ன. ஒரு மாலையிடவும் சேலை தொடவும் வேலை பிறந்தாலும் அந்தி மாலை பொழுதில் இலை புரியும் ஆசை பிறக்காதோ. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, புவிதழ் மூடியதென்ன, என் மனம் வாடியதென்ன.
தமிழ்கூறும் நல்லுலகின் இரண்டு பெரும் ஆளுமைகள் மறைவுற்றார்கள். தமிழறிஞர் அவ்வை நடராசன் உடல் நலக்குறைவு காரணமாக மறைவுற்றார். இவருக்கு வயது 87. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த அவ்வையார்குப்பம் கிராமத்தில் 1936 பிறந்தார். தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மற்றும் மதுரை தியாகராயர் கல்லூரி ஆகியவற்றில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார். தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் துணை இயக்குநர், தலைமைச் செயலகத்தில் மொழிபெயர்ப்பு துறை இயக்குநர், தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை அரசு செயலாளர் உள்ளிட்ட பதவிகளில் பணியாற்றியுள்ளார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மற்றும் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தில் துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். முதுமை மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை பலனின்றி மறைவுற்றார். இவருடைய மகன் கண்ணன் ஆஸ்திரேலியாவில் டாக்டராகவும், மற்றொரு மகள் அருள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராகவும் உள்ளார்கள்.
1000 படங்களுக்கு மேல் கதை வசனம் எழுதிய வசனகர்த்தா ஆரூர் தாஸ் அவர்கள் தனது 91வது வயதில் இறைவனடியடைந்தார். தமிழில் பெரும் வெற்றியும் பெற்ற அநேக திரைப்படங்களின் வசனகர்த்தா இவர். 20 வயதில் எழுத ஆரம்பிக்கும் இவர் 30 வயதுக்குள் இரவும் பகலுமாக எழுதியிருக்கிறார். சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் மூவருக்கும் ஆஸ்தான எழுத்தாளராக இருந்தவர். ஒரு நாளில் தூக்கமே 3 மணி நேரம்தான். இப்படி 15 வருடங்களாக எழுதி கொண்டே இருந்தவர். பாசமலர் படத்துக்கு இவர் எழுதுகிற போது வயது 22. அடுத்தடுத்து பார்த்தால் பசி தீரும், பார் மகளை பார், படித்தால் மட்டும் போதுமாயென இயக்குனர் பீம்சிங் மற்றும் ஏசி திருலோகச்சந்திர படங்களுக்கு எழுதுகிற போதே தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பு படங்களில் எம்ஜிஆருக்கு எழுதி கொண்டிருந்தார். எழுதிய பெரும்பாலான படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடின. ஒரு படத்தின் கதை என்ன, கதாபாத்திரங்களின் தன்மை, யார் இயக்குகிறார்கள், குறிப்பாக யார் நடிக்கிறார்கள் என்பதை பொறுத்து எழுதப்படும் வசனங்கள் இவருடையது. சிவாஜியின் பாசமலர் வசனம் போல இருக்காது, எம்ஜிஆரின் தாய் சொல்லை தட்டாதே, இரண்டுமே உணர்ச்சி காவியங்கள். இருமலர்கள், புதிய பறவை, அன்பேவா போன்ற படங்கள் அப்போதைய நவீனத்துவ பாணி படங்கள். அதற்கு இவர் எழுதிய வசனங்கள் சற்று சுருக்கமும் கூர்மையும் கொண்டவை. இவருடைய படங்களில் கதாபாத்திரங்கள் தங்களுக்குள் கிண்டலும் நக்கலும் செய்து கொள்வார்கள். அத்தனை நன்றாக இருக்கும் கேட்பதற்கு. எடுத்துக்கொண்ட அத்தனை படங்களும் வெவ்வேறு கதை கலன்களை கொண்டவை. தெய்வ மகன் படம் அப்பா மகனுக்கான முரண்களை கொண்டது. அப்பாவே மகனை அவரச்சனும் என்று நினைத்து புறக்கணித்திருப்பார். அப்பாவை தேடி மகன் வந்து அவரை நோக்கி கேள்விகள் எழுப்புவான், நின்று ஆடியிருப்பார் ஆரூர்தாஸ். பின்னாள்களில் டுமாரோ நெவர் டைஸ், மாஸ்க் போன்ற படங்கள் தமிழில் டப் செய்யப்பட்டு வெளியாகும் போது அதற்கு வசனங்களை தமிழில் எழுதியது ஆரூர்தாஸ் தான். வசனங்களை அருமையாக தமிழ்படுத்தியிருப்பார். இந்த படங்கள் எல்லாம் தமிழகத்தின் மூலைகளிலும் கூட திரையரங்குகளில் வசூலை குவித்ததற்கு முக்கிய காரணம் இவரது வசனங்களாக இருந்தன. ஆரூர்தாஸ் அவர்களின் உழைப்பும் தொழில் மேல் கொண்டிருந்த அர்ப்பணிப்பும் குறிப்பிட வேண்டியது. இரவெல்லாம் எழுதுபவர் மறுநாள் தான் எழுதிய படங்களில் முக்கிய காட்சிகளை படம் பிடித்தால் அதற்கு வசனம் கற்றுத்தரும் பணியையும் சளைக்காமல் செய்தவர். எழுதிய 1000 படங்களின் வசனங்களும் தனக்கு மனப்பாடமாக இருந்ததை அவர் நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறார். தன் வசனங்களுக்கான உந்துதலை பைபிள் கதைகளிலும் புராணங்களிலும் பெற்றிருந்ததாக அவர் தன்னுடைய சுயசரிதையான நிழலும் நிஜமும் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதேபோல அவர் படங்களில் எங்கேனும் வாய்ப்பு கிடைத்தால் தமிழ் மொழி குறித்த பெருமை சொல்வதை அவர் தொடர்ந்திருக்கின்றார். சிவாஜி அவர்களுக்கு வசனம் எழுதுங்கள் என்று ஆரூர்தாஸை சிவாஜிக்கு அறிமுகம் செய்து வைத்தவர்கள் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும். அவர்கள் இருவரின் மீதும் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார். திரைக்கதை எழுதுதலும் வசனங்களுக்கு எந்த அளவுக்கு படைப்பூக்கம் கொண்டதோ அதே அளவு பயிற்சியால் மேம்பட வேண்டியது என்பதும், திரைப்படங்களுக்கு எழுத வருபவர் தரவேண்டிய உழைப்பே அதோடு எழுதி வாழ்வதுதான் என்பதும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு மூத்தோராக இருந்து அவர் சொன்ன அறிவுரை. 40 ஆண்டு காலத்திற்கு மேல் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத அங்கமாக இருந்திருக்கிறார் என்பதே அவரது பெரும் சாதனை. தலைவர்கள் தாமாக உருவாகக்கூடும், நாயகர்கள் தாமாக உருவாவதில்லை. அவர்களுக்கு பின்புலமாக ஒரு குழு தங்கள் திறமையை காட்ட வேண்டியிருக்கிறது. அந்த குழுவில் பிரதானமாக ஒரு தலைமுறைக்கு ஆரூர் தாஸ் இருந்திருக்கின்றார். அவர் எழுதிய தெய்வமகன் படத்திலிருந்து ஒரு காட்சி உங்களுக்காக
இப்பொழுது. எதிர்காலம் கடந்த காலம் எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த பணத்தை வாங்கி எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல கொடுக்கட்டா, உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னாலும் வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ என்னுடைய பிள்ளை, நான் உங்க அப்பா. நீங்க என்ன அப்பாவா? நான் உங்க பிள்ளையா? இதுவரைக்கும் அப்படியா நாம உறவு கொண்டாடணும்?
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்டன் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது, வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான இன்பமுள்ளவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட் பல்மோரல் மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer Manukau Branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
Amma!
Amma!
Amma! Amma! Amma! Amma!
Amma! Amma! Amma! Amma! Amma!
எத்தனையோ வீட்டுல விளக்கேற்றி வச்சு உங்களுக்காக இந்த உலகம் இருட்டாயிருச்சு அண்ணா. வைரம் போல சொல்லிச்சு, விரோதிகளையும் வசீகரிக்க கூடிய உங்க கண்ணு எங்க? நீங்க மௌனமாயிருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் அன்பு கதைகளை எனக்கு சொல்லுமே, அந்த அழகு கண்கள் எங்க அண்ணா?
ஒன்னையும் என்னையும் எந்த விதி பிரிச்சதோ அந்த விதிதான் என் கண்களையும் பறிச்சிருச்சு.
இல்ல, நான் ஒரு திருக்கேங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கே இந்த நிலைமை, நீங்க எதுக்காக என்னை விட்டு போகணும்?
ஒன்னை விட்டு போக முடியாதுனால நான் உயிரோட சுருமி வந்திருக்கேன் ராதா. நான் எங்க சுத்தினாலும் நீ போட்ட அன்பு வட்டத்துக்குள்ளதான் சுத்த முடிஞ்சதே தவிர அதை தாண்டி என்னால வெளியே போக முடியலம்மா.
உங்க துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம்.
இப்படி எல்லாம் சொல்லாதம்மா, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தேம்மா. நாம ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதும்மா. உனக்கு ஒரு வயசு, இந்த குழந்தை எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப, உன்னையும் மடியில சுவிட்ச் உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு.
மாமா,
இந்த வீணை இல்லாதவன் எங்கிருந்து வருது? ராதா, என் மறுபடி வந்திருக்காளா? உன் மகள் வந்திருக்காளா? எங்க குழந்தை? என் கண்ணே, உன்னையாம நான்
காப்பாத்துறேன்.
அம்மாடி, உன் பேர் என்னடா? சாந்தி. சாந்தி, வாழ்க்கையில எனக்கு கிடைக்காதது உங்க அம்மா உனக்கு பேரா வச்சிருக்கிறாளா? ஏமா, நீ யார் மாதிரி
இருக்கிற?
சாந்தி. டேய் செல்வம், டேய் டேய் செல்வம், எங்க இருக்க? யார் பாத்தியடா? உங்க அத்தையா? ராதா, ராதா, எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை அம்மா.
சொல்லுங்க, உடனே நிறைவேற்றி வைக்கிறேன்.
நான் ஏழை, என்ன என்ன ஒரு சம்பந்தியா ஏத்துக்கிறியாமா?
என்ன இப்படி பேசுறீங்க? நான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே.
நான் பாக்கியசாலி, நான் பாக்கியசாலி. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அதை வரும் வாழவை போவே.
நேயர்களே, நீங்கள் கேட்டது பாசமலர் படத்தில் இடம்பெற்ற இறுதி காட்சி. நடிகர் திலகம் அவர்களும் நடிகையர் திலகம் அவர்களும் போட்டி போட்டு நடித்த அந்த காட்சியினுடைய வசனகர்த்தா திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்த ஆரூர் தாஸ். முன்னணி நடிகர் நடிகைகள் என பலர் நடித்த சுமார் 1000 திரைப்படங்களின் உரையாடல்களில் அழுத்தமான பங்கு வகித்தவர் ஆவார். தான் பிறந்த ஊரான திருவாரூர் பெயரையும் தன் பெயரில் உள்ள இயேசுதாஸில் உள்ள பிற்பகுதியையும் இணைத்து ஆரூர் தாஸ் என பெயர் வைத்துக் கொண்டார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் நெடிய பணிபுரிந்த அனுபவம் ஒரு சாதனையாகும். விதி என்ற படத்தினால் மிகப்பெரிய பெயர் கிடைத்தது அவருக்கு. தினத்தந்தியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு உரிய தமிழ் சினிமா நிகழ்வுகளை தொடராக விறுவிறுப்பாக எழுதியுள்ளார். யார் மனதும் நோகாமல் உண்மையிலிருந்தும் விலகாமல் எழுதிய ஒரு பண்பாளர் ஆவார். நாகப்பட்டினத்தில் 1931 சந்தியாகு ஆரோக்கியமேரி தம்பதியினருக்கு பிறந்தார் ஆரூர்தாஸ். முதன் முதலில் 1955 தமிழாக்க படமான மகுடம் காத்த மங்கைக்கு வசனம் எழுதினார். பின்னர் சாண்டோ சின்னப்பா தேவரின் சேர்ந்து கதை வசனம் எழுதிய முதல் தமிழ் படம் ஜெமினி கணேசன் நடித்த வாழ வைத்த தெய்வம். தமிழ் திரையுலகின் இரு துருவங்களாக விளங்கிய எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இருவருடனும் நெருங்கிய நட்பு கொண்டு இருவருக்குமே ஒரே நேரத்தில் பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் இவர். பாசமலர், புதிய பறவை, தாய் சொல்லை தட்டாதே, பெற்றால்தான் பிள்ளையா, வீதி என ஆரூர்தாஸின் கைவண்ணத்தில் சொலித்த திரைப்படங்கள் அநேகம். மொழிமாற்று திரைப்படங்களும் கச்சிதமாக வசனம் எழுதுவதில் கை தேர்ந்தவர் இவர். 500 திரைப்படங்களுக்கு மேல் கதை வசனம் எழுதி தேசிய அளவில் சாதனை படைத்துள்ளார். பெண் என்றால் பெண் என்னும் படத்துக்கு கதை வசனம் எழுதியதோடு அதை இயக்கியும் உள்ளார். 1972 கலைமாமணி விருது, 1996 அறிஞர் அண்ணா விருதான கலை வித்தகர் விருது, 2005 பாரதி கலைக்கூடம் வழங்கிய சாதனை நாயகர் விருது என்று பல விருதுகளை பெற்றுள்ளார்.
ஐயா தேவர் அவர்கள் வந்து திறமைசாலிகளை என்னைக்குமே ஊக்குவிக்கிற ஒரு பிறவி குணம் கொண்ட ஒரு
மாமனிதர்.
நீங்க அவருடைய படங்கள்ல வசனகர்த்தாவா பணியாற்றிருக்கீங்க, அவரோட பழகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி வேற வேற என்னென்ன
42 அவரோட பழகி இருக்கிறேன், 45 பழகி இருக்கிறேன் அவரோட. அந்த மாதிரி சிவாஜி கணேசனோட 42 பழகி இருக்கேன், எம்ஜிஆருடைய 42 பழகி இருக்கிறேன். அந்த காலத்துல இருந்த எல்லா நடிகர்களுக்கும் நான் எழுதியிருக்கிறேன். சொல்ல போனா திருமூர்த்திகள் மாதிரி இப்ப எம்ஜிஆர் சிவாஜியோட சேர்ந்து ஒரு வெற்றி பட கதாநாயகனா ஜெமினி கணேசன் இருந்தாரு. அவர் படங்களுக்கும் ஏராளமான படங்கள் என்னுடைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்துல ஜெயசங்கர் வந்தாரு. அதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் என்னுடைய ஜூனியர். சொல்ல போனா இப்ப நான் சீனியர் மோஸ்ட். இப்ப இருக்கிற இது வந்து 4வது 5வது தலைமுறையில இருந்து சொல்லலாம் இவங்களை எல்லாம். ஜெயசங்கர், ரவிச்சந்தர், சிவகுமார் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து வெளியில வந்து என்ன ஒரு இப்ப தாய் வீடு தேவர் பிலிம்ஸ் சொன்ன பாருங்க,
அந்த மாதிரி நிறுவனங்கள்னா
அதான் சொல்ல வர்றேன். இன்னொரு எனக்கு குறிப்பிடக்கூடிய நிறுவனம் என்னன்னா புகழ்பெற்ற வெள்ளி விழா எல்லாம் கண்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60வது ஆண்டு நெருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஏவிஎம் நிறுவனத்தை சொல்லலாம். ஏவிஎம் நிறுவனத்துல நான் ஒரு 10 ஆண்டுகள் ஒரு நிரந்தரமான வாசனகர்த்தாவா இருந்தேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து அப்போ ஒரு 3 யூனிட் அங்க இருந்தது ஏவிஎம்ல. வெளிப்படங்களுக்கெல்லாம் படப்பிடிப்புக்கெல்லாம் ஏவிஎம் கொடுக்க மாட்டாங்க பெரியவர் இருந்த காலத்துல, அமரர் செட்டியார் அவர்கள் இருந்த காலத்துல. கிருஷ்ணன் மஞ்சி யூனிட்னு ஒன்று இருந்தது, பீம்சிங் யூனிட்னு ஒன்று இருந்தது, டைரக்டர் திருலோகச்சந்திர யூனிட்னு ஒன்று இருந்தது. இந்த கிருஷ்ணன் மஞ்சி யூனிட்டுக்கு வந்து ஜாவர் சீதாராமன் ரொம்ப பெரியவர், எனக்கு பெரிய சீனியர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா, அவர் வந்து வசனகர்த்தாவா கலை வசனகர்த்தாவா இருந்தாரு. பீம்சிங்குக்கும் திருலோகச்சந்தருக்கும் நான் பொதுவாக நான் வசனகர்த்தாவாக இருந்தேன். திருலோகச்சந்தர் அங்கே தான் அவர் ஒரு முழு பெற்ற டைரக்டராக உருவானார். அவருடைய முதல் படமே வீர திருமகன் ஏவிஎம்ல ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ட் பண்ண படம், அந்த படத்துக்கு நான் தான் எழுதினேன். அதை தொடர்ந்து முதல் படம் 59 என்னை கூப்பிட்டு அனுப்பினாங்க ஏவிஎம். வீர திருமகன், அதை தொடர்ந்து நானும் ஒரு பெண், காக்கும் கரங்கள், பக்த பிரகலாதா, பார்த்தால் பசி தீரும், அன்பேவா, அந்த எம்ஜிஆர் நடிச்ச படம் அன்பேவா ஏவிஎம் படம் தான், அதுக்கும் நான் தானே எழுதினேன். அன்புள்ள அப்பா, ஏராளமான படங்களுக்கு அங்கேயும் எழுதினேன். அது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நேரத்தில். அப்போ வயசு எனக்கு ஒன்றும் பெரிய வயசுல, இளமைய வயசுலாம் 24-25 எல்லாம் அதுக்குள்ளார, அந்த 30 வயசுக்குள்ளரையே 21-22 ஆரம்பிச்சது, ஒரு 30 வயசுக்குள்ளரே ஒரு 10 வருஷம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல நான் இருந்தேன். சொல்ல போனால் அதே மாதிரி நான் கதைவசனம் எழுதின படங்கள்ல உதவி இயக்குநர்களாக இருந்து அவங்க இயக்குநர்களாக வந்து அவங்க படம் இயக்குனதுக்கும் நான் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சொல்ல போனால் நான் கத்துக்கிட்ட டைரக்டர்ஸும் இருக்காங்க, என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டைரக்டர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைச்சது. ஆமாம், அதெல்லாம் இறைவனுடைய அருள் தான் சொல்ல முடியும். ஆமாம், முக்கியமான காட்சிகள் படமாகும் போது நான் இருக்கணும்னு விரும்புவாங்க, நான் வசனம் சொல்லி கொடுக்கணும்னு விரும்புவாங்க. ஏவிஎம்ல கூட அப்படிதான், ஏவிஎம் செட்டியார் கூட அப்படிதான் சொல்லுவார். பார்த்தால் பசிதீர் படப்பிடிப்பு சமயத்துல எல்லாம் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜி அதை ரொம்ப விரும்புவாரு. ஏன்னா சிவாஜிக்கு நான் எழுதுற வசனம் அது ஒரு மாதிரி ஒரு முறையில இருக்கும், எம்ஜிஆருக்கு எழுதுறது அது ஒரு மாதிரியா இருக்கும், கதைக்கு தகுந்தபடி இருக்கும். ஆமா,
உண்மையை தவிர வேற இல்லை.
மிஸ்டர் தயாநிதி, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன?
23 ஆண்டுகள்.
உங்கள் மனைவியின் பெயர்?
திருமதி பத்மாவதி.
எத்தனை குழந்தைகள்?
ஒரே ஒரு மகன்.
பெயர்?
ராஜா.
அதோ அந்த குற்றவாளி தானே?
குற்றவாளி என்பது தவறு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவரின் கட்சிக்காரர், என்னை பொறுத்தவரையில் அவன் என் மகன்.
அவரை நீங்களா உங்கள் வயிற்றில் வைத்திருந்தீர்கள்?
ஆண்கள் வயிற்றில் கர்ப்பப்பை கிடையாது, ஆகவே என் மனைவிதான் என் மகனை பெற்றெடுத்தாள்.
அவரை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பது உண்மை, ஆனால் அவர் உங்கள் மகன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்?
What nonsense you are talking!
Don't lose your sense in the court. Mr. Dayanidhi, ராஜாவை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பதை நான் மறுக்கவில்லை, ஆனால் ராஜாவுக்கு நீங்கள் தான் தந்தை என்பதற்கும் உங்கள் மனைவியோடு நீங்கள் கொண்ட உடலுறவின் காரணமாகத்தான் அவர் உருவானார் என்பதற்கும் யார் சாட்சி? என்ன ஆதாரம்? கடிதங்கள், புகைப்படங்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏதாவது வைத்திருக்கிறீர்களா?
இந்த கேள்வியை என் மனைவியிடமே கேட்கலாம்.
எந்த மனைவியும் தன் கணவனுக்கு பாதகமாக பதில் சொல்ல மாட்டாள். இந்த உண்மை தெரியாதா உங்களுக்கு?
You are insulting me.
Don't lose your temper. Mr. Dayanidhi, இப்பொழுது நீங்கள் சாட்சியாக நிற்கிறீர்கள். வழக்கு என்று வந்து கூண்டிலே ஏறி நின்றுவிட்டால் வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். என் கேள்விக்கு நீங்கள் மட்டுமல்ல, எந்த கணவராலும் பதில் சொல்ல முடியாது. யுவர் ஆனர், தான் பெற்ற குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை ஒரு தாயால் மட்டுமே நிர்ணயிக்க முடிகிறது. அந்த தாய் சொல்லித்தான் பிள்ளைக்கு அப்பாவை தெரிகிறது. கணவன் என்ற ஆணுக்கும் மனைவி என்ற பெண்ணுக்கும் நடக்கின்ற உடலுறவுக்கு அவர்களை தவிர வேறு சாட்சி இல்லை. மனித சிருஷ்டியில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமே சாட்சி. இதில் யார் ஒருவர் பொய் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை. மிஸ்டர் தயாநிதி, உங்கள் மகன் ராதாவோடு உடலுறவு கொண்டதற்கான சாட்சியங்கள் கேட்டீர்களே, ராஜா உங்களுக்கு பிறந்த மகன் தான் என்பதற்கு நான் கேட்ட சாட்சியங்கள் எங்கே? எங்கே? கொடுக்க முடிந்ததா உங்களால்? ஆனால் ராஜா ராதாவோடு உடலுறவு கொண்டது உண்மை என்பதை நிரூபிக்க நான் கொடுக்கும் சாட்சியம் இதோ.
நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது, அதனாலதான் சொல்றேன். நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டியாகணும்.
தான் பிள்ளை ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறத எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க?
உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடையா என்ன காதலிச்சீங்க? கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நம்பித்தானே? உங்க ஆசைக்கு நான் சம்மதிச்சேன். அப்ப என்னென்ன பொய் சொன்னீங்க?
ராதா, காதல்ங்கிறது ஒரு விதமான பசி, அது அடங்குறதுக்கு அதை இதை சொல்லித்தானே சொல்லிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மையாடுவேன்.
ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, என் கர்ப்பத்துக்கு காரணக்கர்த்தா நீங்கதா.
அது எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும், உலகத்துக்கு தெரியாதே.
தெய்வத்துக்கு தெரியுமே.
அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா?
அப்போ மனசாட்சி?
மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஜாக்கிரம்.
இப்ப என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வழி
அழிச்சிடு. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள்.
அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா?
அப்படி பாக்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கும். வரட்டு மாடிய அப்பாவை பொண்டே. பாய்.
யுவர் ஆனர், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அது ஏழைக்கு எட்டாத விளக்கு என்று ஒரு பேரறிஞர் கூறினார். அந்த விளக்கு ஏழை ராதாவுக்கு எட்டியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கொண்டேன். குற்றவாளி ராஜா வக்கீல் தயாநிதியின் மகன் தான் என்று தெரிந்ததும் ராஜாவின் பேச்சை டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்யும்படி நான் தான் ராதாவிடம் கூறினேன். கடைசியாக என்னிடம் இருந்த ஒரே ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்திவிட்டேன். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு தேவைப்பட்ட சாட்சியம் இப்போது கிடைத்துவிட்டது. தன் மகனுடைய காதல் விளையாட்டுகள் தெரிந்தும் மிஸ்டர் தயாநிதி அவரை காப்பாற்ற முயற்சித்தாரே தவிர, வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வயிற்றில் வளரும் தன் பேரன் தேசி மகன் ஆகிவிடுவானே என்று அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. யுவர் ஆனர், ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கொரு நீதி என்று சட்டத்தில் இல்லை. ஆண்களுடைய கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாகித்தான் தீர வேண்டும் என்று விதி இருந்தால் அந்த விதியை ஒழுங்குபடுத்த வேண்டாமா? மண் புழுக்களாக இருக்கும் பெண்களை பாதிக்கக்கூடிய மனு தர்மம், மனுநீதி, மனுசாஸ்திரம் இவைகளை திருத்தி எழுத வேண்டாமா? பெண் மூலமாக பிறந்த ஆண் அந்த பெண்ணினத்தையே அழிப்பதை அனுமதிக்கலாமா? யுவர் ஆனர், அந்த காலத்து சீதைகள் காட்டுக்கு சென்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இந்த காலத்து ராதைகள் கோர்ட்டுக்கு வந்து தங்கள் குழந்தைகளின் தகப்பனார் இன்னார் என்று நிரூபிக்க வாதாடுகிறார்கள். பாவப்பட்ட பெண்ணின் தலையில் தண்ணீர் ஊற்றும் நிலைமையை மாற்றி அவளுக்கு திருமணம் செய்து பன்னீர் தெளிக்கும் புதிய விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும். சட்டத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும். விபச்சாரி வேசி என்ற சொற்கள் அகராதியிலிருந்தே அகற்றப்பட வேண்டும். யுவர் ஆனர், அந்த ராதாவை போல, இந்த சவுந்தலாவை போல இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் அவலை பெண்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டும். கைவிடப்பட்ட பெண்களின் துன்ப தொடர்கதை இந்த ராதாவோடு முற்று பெற வேண்டும். அப்போதுதான் அவலைகள் இருக்க மாட்டார்கள், அப்பன் பெயர் தெரியாத அனாதைகள் இருக்க மாட்டார்கள். இவரான வாதியின் வக்கீல் என்ற முறையிலும் வஞ்சிக்கப்பட்ட பெண்களில் நானும் ஒருத்தி என்ற காரணத்தாலும் கணம் கோட்டார் அவர்களை கைகூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நிரபராதியான என் கட்சிக்காரருக்கு நீதி வழங்குங்கள். நிர்மலமான அந்த இளம் பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்கள். அவள் வயிற்றில் வளரும் பூந்தளிரை புனிதப்படுத்துங்கள். இவரான புனிதப்படுத்துங்கள்.
நேர்களே, தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய ஆளுமை மறைந்த ஆரூர் தாஸ் அவர்கள் வசனம் எழுதிய விதி திரைப்படத்திலிருந்து சில காட்சிகளை கேட்டீர்கள். அத்துடன் இந்த வார நிகழ்ச்சிகளை நிறைவு செய்கின்றோம். வழமை போல இந்த வாரமும் தன்னுடைய பங்களிப்பினை நமக்கு அளித்த திருமதி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அன்பு விமர்சகர் பெரியவர் சத்யமூர்த்தி சர்மா அவர்களுடைய விருப்ப பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும்